மக்களின் ஆசைகளையும் ஆவேசத்தையும் அந்தரங்க சக்தியுடன் பாடல்களாக இசைத்தவர். இவர் பாடல்களை எழுதினார் 1951 ஆண்டு படித்தபன் திரைப்படத்திற்காக முதலாவதாக. அந்த துறையில் அழுத்தமான முத்திரை பவித்த கவிஞர் அவர்கள் வெறும் 29 வயதில் இவ்வுலக வாழ்வை ஈந்தார். தத்துவம், பொது உடைமை மட்டுமல்ல நகைச்சுவை பாடலும் கொடுத்துள்ளார். ஜே பி சந்திரபாபு பாடிய உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல்களில் இலங்கை வானொலியில் புகழ்பெற்ற பாடல்கள் உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ ஆட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி, துள்ளாத மனமும் துள்ளும், சின்ன பொண்ணான போதிலே, ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவள் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே என்னென்ன பிரசித்தம் பெற்ற பாடல்கள். இளம் பிராயத்திலேயே விவசாய சங்கத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஈடுபாடு கொண்டது தான் பின்பற்றி வந்த கட்சியின் இலட்சியத்தை உயரத்தில் பறக்கும் வகையில் கலை வளர்ப்பதில் சலியாது ஈடுபட்டார். நாடக கலையில் ஆர்வமும் விவசாய இயக்கத்தின் பால் அசைக்க முடியாத பற்றும் கொண்டிருந்தார். எம்ஜிஆர், சிவாஜி படங்களில் கல்யாண சுந்தரத்துக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய தொடங்கியது. 1956 ஆண்டுக்கு பிறகு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்களோடு பல படங்கள் வெளிவர தொடங்கின. குறிப்பாக எம்ஜிஆர் படங்களில் தத்துவ பாடல்கள் இடம்பெற்றன. அவை அவரை புகழ் ஏணியின் உச்சிக்கே கொண்டு சென்றன. எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் அரசலங்குமாரி, கலை அரசி, சக்கரவர்த்தி திருமகள், மகாதேவி, விக்ரமாதித்தன், திருடாதி போன்ற படங்களுக்கும், சிவாஜி கணேசன் நடித்த மக்களை பெற்ற மகாராசி, அம்பிகாவதி, இரும்புத்துறை, உத்தம புத்திரன், பதிபக்தி, தங்கப்பதுமை, பாகப்பிரிவினை, புனர்ஜென்மம் போன்ற படங்களுக்கும் குறிப்பிடத்தக்க பாடல்களை எழுதியுள்ளார். 1959 ஆண்டு அக்டோபர் 8 தேதி இவ்வுலக வாழ்வை ஈந்தார் தனது 29 வயதில். கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் மக்கள் கவிஞர் என்ற பட்டத்தையும் பாவேந்தர் விருதினை தமிழக அரசும் வழங்கி சிறப்பித்துள்ளது. இவரது பாடல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. திரைப்பட உலகில் 180 பாடல்கள் தான் எழுதினார் என்றாலும் அவற்றில் பல காலத்தால் அழியாதவை. கால் நூற்றாண்டுகளுக்காக புகழ்பெற்ற திரையுலக சகாப்த கவிஞர். 1981 ஆண்டு தமிழக அரசு கவிஞருக்கு பாவேந்தர் விருது வழங்கியது. மறைந்த முன்னாள் முதல்வரும் மக்கள் கவிஞரின் நெருங்கிய நண்பருமான எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து கவிஞரின் மனைவி கௌரவமாள் பாவேந்தர் விருதை பெற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசு 2006 ஆண்டு கவிஞர் பிறந்த பட்டுக்கோட்டை மண்ணில் அவர் நினைவாக மணிமண்டபம் அமைத்து திறந்து வைக்கப்பட்டது. இந்த மண்டபத்தில் அவரது மார்பளவு சிலை, அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் என்பன மக்கள் பார்வைக்காக இன்றும் வைக்கப்பட்டுள்ளன. நன்றி.
நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி. அக்டோபர் மாதத்திற்கான விரியும் மூட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சி. கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்.
உறவம்மா உனக்கும் எனக்கும். காசி ஆனந்தனின் இவ்வரிகளுடன் விரியும் மொட்டுக்களின் இம்மாத நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கும் நான் அல்லி. உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன் தமிழன் பகுதியில் இன்று நான் குறிப்பிடப் போகும் நபர் இலங்கையைச் சேர்ந்தவரும் தென்கிழக்கு ஆசியாவின் முதன் முதலாக அகாடமி அவார்டு மற்றும் கிராமி அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மியா என்று அழைக்கப்படும் மாதங்கி அருள் பிரகாசம். இவர் ஒரு பாடகி மட்டுமல்லாமல் பாடல் ஆசிரியர், இசை அமைப்பாளர் மற்றும் சமூக ஆர்வலரும் ஆவர். மாதங்கி இங்கிலாந்து நாட்டில் 1975 ஆண்டில் பிறந்த இவர் சிறு வயதில் இலங்கையில் வாழ்ந்தவர். இவரது தந்தை தமிழீழ விடுதலை போரில் முக்கிய பங்கு வகித்தவர். மியா என்னும் மாதங்கி அரசியல் மற்றும் உலக போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் மேல் அக்கறை காட்டுபவர். இவரது இசை அரசியல் கருத்துள்ள பாடல்கள் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்களை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கும். அதுவே மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாமல் பெரிய விருதுகளுக்கு அடித்தளமாகவும் இருந்தது.
சிந்திக்க சில நிமிடம். எப்போதும் மலையில் நினைவான், ஆனால் காய்ச்சல் வராது. எப்போதும் வெயிலில் காய்வான், ஆனால் ஏதும் நடக்காது. அவனர் சிந்தியுங்கள் நேயர்களே. பதில் இறுதியில்
எமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம் வழங்குபவர் ஆகை. இன்று ஈழத்தில் புகழ்பெற்ற ஒரு கோயிலை பற்றிய ஈழத்து பாடலொன்று உங்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்த வருகின்றது. சித்தர்கள் நடமாடும் கோயில் இது. தண்ணீரில் விளக்கு எரியும் அற்புத கோயில். ஆற்றில் வடம் வந்து தேருளா வந்த எம்பெருமானின் தரிப்பிடம் இது. நீர்வளம், நிலவளம், நிழல் வளம் போன்ற தன்மையில் அமைந்த பல வளங்களை நிறைந்த இயற்கைகளில் கொஞ்சம் ஆலயம் இது. இன்னுமா தெரியவில்லை இது எந்த கோயில் என்று? பாடலை கேளுங்கள். மங்கள பூவரசு மடியிலிருந்து எம்பெருமான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ உங்களுக்காக.
எடுக்குமாறு முகன் அஞ்சேலன்றே அபயம் கூறும் முகன். ஆற்றங்கரை எடுக்குமாறு முகன் அஞ்சேலன்றே அபயம் கூறும் முகன். பாட்டில் மகிழ்ந்து தலையாட்டும் முகன் கொடும் பாவியர் முன் வீரம் காட்டும் முகன். பாட்டில் மகிழ்ந்து தலையாட்டும் முகன் கொடும் வீரம் காட்டும் முகன். சந்நிதியான் செல்வ சந்நிதியான் பருமத்தின் வேற சம்மதியான். சந்நிதியான் செல்வ சந்நிதியான் பருமத்தின் வேற சம்மதியான். சம்மதியான சந்நிதியான் சத்தியம் மயிலறி வந்தழு எந்த நேரமும் நிலத்தினில் போராச்சுவே. தாயவள் மேனியே புண்ணாச்சுதே, தமிழ் சந்ததி உதிர்கின்ற மண்ணாச்சுதே. தாயவள் மேனியே புண்ணாச்சுதே, தமிழ் சந்ததி உதிர்கின்ற மண்ணாச்சுதே. சந்நிதியா செல்வ சந்நிதியா, தர்மத்தின் வேதர சம்மதியா.
Be kind to each other. Spread the kindness.
ஏன் இதை இப்ப சொல்லி கொண்டிருக்கிறேன்? நாங்கள் எல்லாருடையும் கைண்டாம் அன்பாம் தான் இருக்கிறோம்.
அரை அனுப்ப இல்லை என்று சொன்ன. ஓ, எனக்கு நாகரிகத்தோட உடனே அங்க அந்த போம பிரைம் மினிஸ்டர் ஜசிந்தா ஆர்டன் அவன் நினைவுக்கு வருது. அவவும் இதுதானே சொல்றவா?
அந்த கிட்டடியில் ஒரு புத்தகம் வெளியிட்டவன், பேர் என்னவோ பொறுமப்பா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர் நினைக்கிறானே
என்ன.
ஓமோம், அந்த புத்தகத்துல இந்த கைண்ட்னஸ் சொல்ல போனா அவவிட தலைமைத்துவ அணுகுமுறை வந்து உணர்வு பூர்வமாகவும் கருணை மிக்கதாகவும் இருக்கும். அதை விட நாட்டினுடைய மகிழ்ச்சியை அவ பெரிதா பார்த்திருக்கிறா.
அன்பு என்பது தாற்பாரியமானதுதான். இனிய கூறல் என்று கேள்விப்பட்ட நீங்களோ?
ஏன் தெரியாது, இனிமையான வார்த்தைகளை பேசுவதுதான் இனியவை கூறல்.
ஓ, விளங்குது விளங்குது. அதாவது ஒருவர் பேசும்போது இனிய அன்பு கலந்த உண்மையான வஞ்சகம் இல்லாமல் பேசுவதுதான் இனியவை கூறல்.
இப்பத்தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்கட திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல 10வது அதிகாரத்துல விளக்கமா சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளே, நேரம் இருந்தா ஒரு கப் புரட்டி பாருங்கோ.
போய் ஒரு கப் புரட்டி பார்க்கத்தான் வேணும். ஆனாலும் எல்லோரும் சுலபமாக விளங்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமோ? நாங்கள் இனிய சொற்களை பேசும் போது அதை கேட்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதோடு அமைதியாகவும் போய்விடுவினாள். அதை விட நாங்களும் நல்ல அமைதியா ஃபீல் பண்ணுவோம்
பாருங்கவன்.
ஆனால் இவ சொல்றத கட்ட உங்க மாதிரிதான் இருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையும் யார்கிட்டையும் கொஞ்சம் நல்ல அன்பா இனிமையா கதைச்சு பழகிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் மனசுக்கு மாறுதலா இருக்கும், கொஞ்சம் அமைதியாகவும் இருக்குமெண்டு தான் நினைக்கிறேன். அதோட இப்ப ஒரு உறவு பாலத்துக்கும் நல்லா இருக்குமெண்டு யோசிக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க
நீங்க? உண்மைதான், இது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பொருந்துமாப்பா. அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னண்டா, உங்களோட இனிய சொற்கள் வந்து மற்றவர்களிடத்து உங்களுக்கு ஒரு மதிப்பையும் எல்லோ அள்ளி தருது.
ஐயோ, அள்ளி வருதா?
அப்படி என்றால் நாங்கள் மாறத்தான் வரும்.
சொல், அதாவது கடுமையா கதைக்கிற ஆக்களும் அதை கேட்கிற ஆக்களும் ரெண்டு பேரும் கவலையில தான் இருப்பினம்.
அது சரி, கடுஞ்சொல் சொன்னவர் ஐயோ நான் அப்படி பேசிவிட்டேனே என்று வருந்துபவராகவும், அதை கேட்டவரும் மனமுடைந்து போவதும் கண்கூடத்தானே நாங்கள் காணறோம்.
நீ சொல்றது சரிதானப்பா. இந்த கடுமையான சொல்லு வந்து என்ன நடக்கும், மற்றவர்கிட்ட ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்கும்படி நிற்கிறேன். அதே நேரம் மற்றவர்களிடத்துல மரியாதை குறைவையும் கொண்டு வரும். என்ன,
தீயினால் சுட்ட புண் ஆறினும் ஆறாது நாவினால் சுட்ட வடு என்ற திருக்குறளுக்கு அமைய எல்லோரும் நாங்கள் பேசுறதுல கொஞ்சம் கவனமாயிருப்போமோ?
ஆகவே தோழிகளே, முடிஞ்ச வர இனிய சொல் பேசி எல்லோருடனும் கருணையுடன் இருக்க பழகுங்கள். பி கைண்ட் டு ஈச் அதர் என்ற முதல் படி இதுதான் தெரியுமோ?
அப்படியே நாங்கள் அப்படித்தான் அப்பா. ஆனா இன்னும் கொஞ்சம் கவனத்தோட கதைப்போம். சரி நண்பிகளே, வணக்கம். எல்லோரும் நாங்கள் போயிட்டு வரோம்.
ஓகே,
பை.
படித்ததில் பிடித்தது வழங்குபவர் தாமரை. இது ஒரு ஆன்மீகமும் ஜோதிடமும் பற்றிய ஒரு தகவல். நமக்கு தெரியும், இந்த தினசரி நாட்காட்டியில் உள்ள ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும், ஆனால் சில விஷயங்கள் எங்களுக்கு புரிவதில்லை. அதில் ஒன்றுதான் மேல் நோக்குநாள், கீழ் நோக்குநாள், சம நோக்குநாள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மேல் நோக்கு நாள் என்றால் அதை நல்ல ஒரு நாளாகவும், சம நோக்கு என்றால் ஒரு சுமாரான நாள் எனவும், கீழ் நோக்கு என்றால் கெடுதலான நாளாகவும் நாங்கள் எண்ணுகிறோம். எங்களுக்கு தெரியும், மொத்தமாக நட்சத்திரங்கள் 27 இருக்கின்றன. இவற்றை நம் முன்னோர்கள் ராசி மண்டல அடிப்படையில் 3 பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது ஊர்த்துவ முக நட்சத்திரம், அதோ முக நட்சத்திரம், தைரிய முக நட்சத்திரம். இதில் ஒவ்வொன்றிலும் 9 நட்சத்திரங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. அதனை நீங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் எதற்குள் வருகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதில் முதலாவதாக வருகின்றது என்னென்று சொன்னீங்க, மேல் நோக்கு நாட்கள். மேல் நோக்கு நாட்கள் என்று சொன்னா அவற்றை வந்து மேல் நோக்கி வளர்கின்ற பயிர்களுக்கான விதை விதைத்தல், மரங்களை நடுதல், மேல் நோக்கி எழும் கட்டடங்கள் அதாவது வீடுகள், உயரமான மதில் சுவர்களை கட்டுதல் போன்றவற்றை ஆரம்பிக்க உகந்த நாட்களாக இவை கருதப்படுகின்றன. இரண்டாவதாக கீழ் நோக்கு நாள். கீழ் நோக்கு நாள் என்று சொல்லிக்கல, அதாவது கிணறு வெட்டுதல், புதையல் தேடுதல், சுரங்கப்பணிகள் மற்றும் பூமிக்கடியில் வளரும் கிழங்கு வகைகள், செடிகளை பயிரிடுதல் ஆகிய பணிகளை செய்வது நல்லது. மூன்றாவதாக சமநோக்கு நாள். சமநோக்கு நாள் என்று சொல்லிக்கல, இந்த நாட்களில் வாகனங்கள், கார், பைக் வாங்குதல், செல்ல பிராணிகள், ஆடு மாடு மாடுகளை வாங்குதல், மற்றது சாலை அமைத்தல், வாசற்கால் வைத்தல், வயல் உழுதல் ஆகிய பணிகளை செய்வது உத்தமம். நம் முன்னோர்கள் பல விஷயங்களை மிக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து அனுபவபூர்வமாக விளக்கி வைத்துள்ளார்கள்.
சிந்தித்தீர்களா நேயர்களே? எப்போதும் மழையில் நனைவான், ஆனால் காய்ச்சல் வராது. எப்போதும் வெயிலில் காய்வான், ஆனால் ஏதும் நடக்காது. அவனர் விடை குடை.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் வெறியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
கற்பதற்கான ஒரு வழி தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்வது, லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர். இந்த வசனத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒருவர் தான் தோமஸ் ஆல்வா எடிசன். அவர் பலமுறை தோற்றுத்தான் பல புதிய விடயங்களை உலகுக்கு தந்தார். அந்த வகையிலே தோமஸ் ஆல்வா எடிசனுடைய படிப்பினையிலிருந்து ஒரு பதிவை தருவதற்காக வான் அலைகளின் ஊடாக உங்களுடன் வந்து இணைந்திருப்பவர் வைஷ்ணவி.
எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடித்த பிறகு தன் நண்பர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் அந்த பல்பை ஒளிர வைத்து காட்டுவதற்காக ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்தார். அவரது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. எடிசன் தனது உதவியாளரை அழைத்து மின்சார பல்பை மேல்தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். அந்த உதவியாளர் பல்பை மேல்தளத்தில் கொண்டு வருகையில் அது கை தருவி கீழே விழுந்து உடைந்து விட்டது. அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். உதவியாளரும் பதற்றம் அடைந்து விட்டான். ஆனால் எடிசன் எந்த ஒரு பதற்றமும் அடையவில்லை. 1000 தோல்விகளை சந்தித்து மின்சார பல்பை உருவாக்கிய அவருக்கு மீண்டும் ஒரு மின்சார பல்பை உருவாக்குவது மிகவும் எளிதாக இருந்தது. சிறு முயற்சி செய்து கொண்டு ஒரு பல்பை உருவாக்கினார். அதை மீண்டும் அதே உதவியாளரிடம் கொடுத்து மேலே கொண்டு வர சொன்னார். பல்பை கீழே போட்டு உடைத்த அவரிடமே அதை மீண்டும் கொடுக்கிறீர்களே என்று சிலர் ஆச்சரியப்பட்டு எடிசனிடம் கேட்டார்கள். அந்த பல்ப் மீண்டும் உடைந்தால் என்னால் இன்னொரு பல்பை உருவாக்க முடியும். ஆனால் என்னுடைய உதவியாளரின் மனத்தை உடைத்தால் என்னால் அதை சரி செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அதனால் தான் நான் மீண்டும் அவரிடமே அதே பணியை கொடுத்தேன். அவரது பணியையும் பொறுப்பையும் என்னுடைய நம்பிக்கையையும் நன்றாக உணர்ந்து மீண்டும் வேலை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றார் எடிசன். அப்போதுதான் எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத் தந்த அந்த பொறுமையின் முக்கியத்துவத்தை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தார்கள். எடிசன் 1000 முறை தோல்வி கண்டு ஒரு மின்சார பல்பை கண்டுபிடித்தார். அந்த பல்பை தனது உதவியாளரின் கை தவறி விழுந்து உடைந்ததற்காக எடிசன் திகைக்கவில்லை, நொந்து போகவில்லை. அந்த அதிர்ச்சிகரமான நிமிடங்கள் கூட அமைதியாக நடந்து கொண்ட நேர்மறை சிந்தனை உள்ள ஒரு அற்புதமான மனிதர் எடிசன். மகிழ்வான காலி வணக்கங்களுடன் விடைபெறும் நான் வைஷ்ணவி. நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலேயே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலேயே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களும் இந்த தினத்தை கவனத்தில் எடுத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர் மறந்து விடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சி அரும்புகள் 2025 வருகின்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே மேடையேற இருக்கின்றது. தமிழ் கல்வி பூங்கா சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசம், மறந்து விடாதீர்கள். இந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா மாணவர்களின் கலை நிகழ்ச்சியான அரும்புகள் 2025 நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் திரளாக வந்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர்.
வணக்கம் ஆக்லாந்து தமிழ் மக்களே, நான் பாடகர் ஸ்ரீனிவாஸ். நியூசிலாந்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன். ஆக்லாந்துல ஒரு இசை நிகழ்ச்சி பண்றோம். ஆன் டிசம்பர் 13th, 13ஆம் தேதி நான் என்னோட மகள் சரண்யா ஸ்ரீனிவாஸ் அப்புறம் வித் மோக்ஷா பேஸ் பேண்ட் ஓட ஒரு பியூட்டிஃபுல்லான இசை நிகழ்ச்சி பிளான் பண்றோம். இது வந்து ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் தமிழ் ஸ்கூலுக்கு அதுல இருந்து நீங்க வாங்குற டிக்கெட்ல இருந்து ஒரு தொகை போகும். சோ கண்டிப்பா டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் ஆல் ஆஃப் யூ தேர். வி கோனா ஹேவ் அ கிரேட் டைம். நல்ல நல்ல பாடல்கள் நம்ம சேர்ந்து பாடுவோம்.
வணக்கம் நேயர்களே, நான் உங்க மோக்ஷபி சிவா பேசுறேன். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அண்ட் சரண்யா ஸ்ரீனிவாஸோட மாபெரும் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணிக்கு நம்ம ஆக்லாந்துல இருக்கிற டியூ டிராப் இவெண்ட் சென்டர்ல நடக்கவிருக்கிறது. இதுக்கான டிக்கெட்களை நீங்க வாங்க வேண்டிய இடம் eventfinder.co.nz. இந்த வெப்சைட் உள்ள போய் சங்கமம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் அதுல கிடைக்கும். உங்களுக்கு தேவையான சீட்டை நீங்க சூஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு டிக்கெட்டை வாங்குங்க. உங்க எல்லாரையும் இந்த இசை நிகழ்ச்சியில நாங்க சந்திக்க மிக ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறோம். நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
அங்கங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே, அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே,
அந்நாட்டில் நிழல் இருந்தது, மண் வழியில் மரம் இருந்தது, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது, நல்ல மழை பெய்திருந்தது, நரகத்தீ சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனோ முழுகிட குளிர் இருந்ததே, அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே, அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண் வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது, நல்ல மழை பெய்திருந்தது, நரகத்தி சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே, ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லை.